சிவபுண்ணியம், சிவபுண்ணியமும் அதெல்லாம் சொல்லி முடியாதுமா, நிறைய இருக்கும். சிவபுண்ணியமே உபாயம் உண்மையெல்லாம் இருக்கு, சும்மா ரஃபா வேணா தெரிஞ்சுக்கலாம். சிவபுண்ணியம், சிவபுண்ணியம் என்பது என்னது? சிவபுண்ணியம்னா என்னன்னு தெரியுமே? சிவபுண்ணியம் என்பது தவம், தவம் என்பது வழிபாடு, சரிய கிரிய யோகம், ஞானம்னு சொல்றோமா இல்லையா, இந்த வழிபாடு. சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற வழிபாடு. எந்த வழிபாடு செய்ததுனால ஒப்பு, ஒப்பு வந்தா பரிபாக வந்தா நிபாதம் இல்லையா, இது வந்தா குரு, குரு வந்தா கேட்டல் ஞானம். இதுக்கு முன்னால இடையில எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் குரு வர்றதுக்கு இடையில இன்னும் இருக்கு, சப் கிளாஸ் எல்லாம் இருக்கு, விளங்குதா? ஞானத்தை பெறு, கேட்டல் ஞானத்தை பெறுவதற்கு முன்னால பிரிலிமினரி ஞானத்துல பல ஸ்டெப் இருக்கு, அதை பிடிச்சாதான் அவர் வருவாரு. ஆமா, அதெல்லாம் ஞான நூல் தானே, ஓதல் ஓதிவித்தல் நட்பொருளை கேட்பித்தல், இந்த மூன்று முடிச்சா அவர் வருவார். அதை செஞ்சா அவர் வருவார், அவர் வந்தா கேட்டல் ஞானத்தை கொடுப்பார். கேட்டல் ஞானத்தை பெற்றால் சிந்தித்து, சிந்தித்துனே அவர் என்ன செய்யறாரு, உபதேசம். என்ன உபதேசம்? உபதேசமாவது, அவர் செய்யற உபதேசமாவது என்னன்னா, பகை உறவை உணர்த்துதல், விவேக ஞானத்தை கொடுத்தல். விவேக ஞானம், எது உறவு, துன்பத்துக்கு காரணமானது எது, இன்பத்துக்கு காரணமானது எது என்பதை காட்டுகிறார், அதுதான் அவர் செய்யற உபதேசம். விளங்குதா? அதனால அதை, துன்பத்திற்கு காரணமான பொருள் எது? பகை. இன்பத்திற்கு காரணமான பொருள் உறவு. எனவே பகை எது, உறவு என்பதை உணர்த்துவதற்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு. அவர் வந்து உணர்த்தினாலும், ஏ பகையே நீ போ, உறவே நீ வா அப்படின்னா வராது. போனா போவாது, வானா வராது. அப்போ அதுக்கு என்ன செய்யறது? ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி ஓஹோ, பகை விஷத்தையும் மருந்தையும் ஒன்னா கலந்துதான் சாப்பிடுவாரு. என்ன செய்வாரு? விஷத்தையும் மருந்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுவாரு. இவர் அப்படிப்பட்ட ஆளு, விளங்குதான். எனவே இங்க இவர் வந்து சொன்னா, அந்த பகையிலிருந்து நீங்குவதற்கும், உறவிலிருந்து பெறுதற்கும், உறவை பெறுதற்கும், இதெல்லாம் அறிவில நடக்குது, வெளியில இல்லை, எல்லாம் எங்க இருக்கு? அறிவிலே. அதற்கு ஒரே வழி வழிபாடு, அதான் சிந்தித்தல், ஞான பூசை. அதை செஞ்சிச்சா, செஞ்சா என்ன வரும், எவ்வளவு செய்யறோமோ அவளுக்கு தெளிவு வரும். தெளிவு வந்தா தெளிந்த பொருளோடு கூடும், விளங்குதா? அப்போ அங்க தெளிவு என்பது ஞான விளக்கம, அது என்பது ஞான விளக்கம், சிவஞான விளக்கம், அதுதான் சிவ யோகம்ங்கிறோம். அது கொண்டு பொருளை அறிந்து அனுபவிப்பது என்பது சிவ போகம் என்று இப்படி படிப்படியாக நிகழ்கிறது. எனவே இங்கே நமக்கு அவர் என்ன செய்கிறாரு, இந்த எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலை. அப்போ இப்படி ஒவ்வொரு உலகா போயிட்டு இருக்கான். அப்போ அவர் என்ன செய்யறாரு, இந்த ஆன்மாவுக்கு இந்த வினய அனுபவத்தை கொடுத்து கொடுத்து பக்குவம் வரணுமா இல்லையா? அப்போ அவ என்ன செய்யறான்னா, இந்த நரகத்துக்கு போற வாய்ப்பு குறைஞ்சுகிட்டே வருது, நரகத்துக்கு போற வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது. எதனால? அது தீவினை செய்யற அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ பக்குவம் அடைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம் இல்லையா. பின் நரகம் செல்லா சேராமே, பின் நரகம் சேராமே நல்ல நெறி எய்து கூறுதோர் காலம் தண்ணில். அப்போ அதுல இருந்து என்ன செய்யறாருன்னா, நல்ல காலம் பிறக்கும் போது முதல்ல என்ன செய்யறாருன்னா, சிவன் அடியாரை கண்ட உடனே அவங்க மேல ஒரு இச்சையை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவனை கண்டாலே கதை உடைப்பான், என்ன செய்வான், கண்டாலே கதை உடைத்தவன். இப்ப என்ன செய்யறான், வெறுப்போட பாக்குறான் யார, அடியாரையும் வேடத்தையும். அதுதான் உயிர் நெறிக்கிறாரு, விளக்க வழி வந்துருச்சுடா, ஒரு லைட் எங்க கலங்கரை விளக்கம் போல தெரியுதுங்கிறாரு, விளங்குதா. அதனால அந்த அதை உயிர் நெறி சிறிதே உண்டாக்கி, அப்போ முதல்ல அடியாரிடத்துல ஆண்டவனை காண்கிறார். அதுல விருப்பு ஏற்பட்டாலே அவன் பிழைச்சிட்டான்னு அர்த்தம், விளங்குதா. உயிர் நெறி சிறிதே உண்டாக்கி பையவே, அது பைய பைய வளருது, பையவே மொட்டாய் மலராய் வரும் நாள். அது விரிஞ்சு விரிஞ்சு பக்குவமாய் எப்படி கூட்டிட்டு வரும்போது, அது மலர்வதற்கு முன்னால் நாள் எப்படி இருக்கும், போது பெருமொக்கு, அது பெருமொக்குன்னு இருக்குமல்ல அந்த நாடு, அது வரும்போது என்ன செய்யறாரு, நல்ல பிறப்புல பிறக்க வைக்காரு. அப்போ மலரத்தக்கதாக அறிவு சுத்தமாகிறதுக்கான அந்த தன்மையை எழுதிக்கும் போது என்ன செய்யறாரு, நல்ல பிறப்பு பிறக்க வைக்கிறார். நல்ல பிறப்பு எது, நாம செய்த தவத்தை முற்றுக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல பிறப்பு இல்லையா. அப்படி ஞானம் எய்துவதற்கான ஒரு பிறப்பு, அந்த பிறப்பதுல பிறப்பித்து நாடும் வினை, நாடும் வினை எல்லை இரண்டும் இடைவொப்பில். அப்போ நமக்கு என்ன செய்யறாருன்னா, இருவினை ஒப்ப ஏற்படுத்துகிறார். அதான் அங்க சொல்றது. அப்போ இருவினை ஒப்பு எப்படி ஏற்படும், இருவினை ஒப்பு எப்படி ஏற்படும், ரெண்டுலயும் இப்ப நல்வினை தீவினையும் சமமா பாக்குறதுன்னா எப்படி பாக்குறது, நெருத்து பாத்திரமா துள்ளிபமா இருக்காயா அப்படின்னு அப்படி இருந்துட வேண்டிதான். நல்லது வந்தா என்ன செய்யக்கூடாது, சிரிக்க கூடாது. கெட்டது வந்தா என்ன செய்யக்கூடாது, அழுதறக்கூடாது. விளங்குதா. எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டான், ஒருத்தங்க கல்யாணம் விட்டு போனாலும் என்ன இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான், செத்த விட்டு போனாலும் அழுதுகிட்டு இருக்கான். ஏப்பா இருவினை ஒப்பு வந்துட்டுன்னு சொல்ல முடியுமா, அது அல்ல. அப்ப என்னது இருவினை ஒப்புங்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஒப்ப பார்க்கக்கூடிய தன்மை எப்படி வரும், ரெண்டையும் சமமா பார்க்கறது, சமமா பார்க்கறதுன்னா அப்படி பார்க்க முடியாது, சுந்தோபசுந்த நியாயமா அப்படி போவாது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, ஒப்பாவது உணராதிருத்தலே ஒப்பாம், விளங்குதா. அப்போ நீங்க வந்து இப்ப ஒரு டிவியில ஒரு அருமையான ஷோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ நமக்கு கந்த புராணத்திலயோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிய இல்ல கண்ணப்ப நாயனாரை பத்தி ஒரு உருக்கமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நேரம் 2 மணி ஆயிடுச்சு, ஏற்கனவே அல்சர் பேஷண்ட், ஆனாலும் அந்த இதுல இன்ட்ரெஸ்ட்ல வயிற்ற வலிக்கதே தெரியல, பசி தெரியல, முடிஞ்ச உடனே ஏன் அப்பா வயிற்ற வலிக்குங்க. அப்ப அவ்வளவு நேரம் அந்த உடலை மறந்து தானே இருந்தாரு, அப்ப அதுக்கான ஆற்றல் இருக்கா இல்லையா, அது இருந்தும் நாம் அதை பயன்படுத்த மாட்டோம், விளங்குதா. எனவே அப்போ உங்களுக்கு ஒரு எறும்பு கடிச்சா தெரியல இல்லையா, ஒருத்த காலை மிதிச்சுட்டு போனா தெரியல, நாம ஆன அங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், விளங்குதா. எனவே உடலை மறந்து இருக்கிறோம். அப்போ நமக்கு இன்பம் வந்ததா துன்பம் வந்ததான்னு, இப்ப வந்து என்ன ரொம்ப நேரம் ஆயிடுதுன்னு உங்க வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு ஒரு காலி சக்கலத்தை ரொம்ப நேரமா களைச்சிட்டாங்களே டிவியை பார்த்து அப்படின்னு கொடுக்காரு. அப்போ நீங்க வாங்கி குடிக்கிறீங்க, ஏய் சுகர் கம்மியா இருக்குன்னு சொல்வீங்களா, என்ன கொடுத்தாருன்னு தெரியாம குடிச்சிட்டு வச்சிருந்தியோ, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் கொடுத்தேனாமா இனி ஏசிதியே அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது அவர், விளங்குதா. அப்போ அவர் ஏதோ கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்போ என்ன நுகர்ந்தோம் என்பதே அதனுடைய சுவையை அறியல, அதுதான் ஒப்பு. அப்போ இது இந்த டிவியில அழுந்ததுக்கு பதில் சிவபெருமானிடத்தில் அழுந்தி, பெருமானிடத்தில் அழுந்தி இந்த உடம்பை மறந்தா அதுக்கு பேர பேரு இருவினை ஒப்பு, விளங்குதா. எனவே அப்படி வந்தாச்சுன்னா பக்குவம் வந்தாச்சு, விளங்குதா. அதனால நாடு வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில், அங்க என்ன ஆகுதுன்னா இங்க அதுதான் நமக்கு உயிர் காலம், நல்ல பிறப்புல பிறக்க வைக்கலாம், பிறந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலையை தருகிறார். அப்போ பையவே கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து அது ரெண்டும் இடை ஒப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம்? ஆமா. அப்போ இந்த ஆன்மா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்து நரகத்துக்கு போறதெல்லாம் குறைஞ்சி நரகத்துல போயிட்டு அடந்தாம்ல அதெல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி பைய பைய என்ன செய்யறாரு? உயிர நெறிய பார்க்க நம்ம அழைத்து செல்கிறார். உயிர் நெறிக்கு அழைத்து செல்கிறார். அப்போ இத வந்து பைய 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 ஏன்னா இந்த ஆன்மாவினுடைய தன்மை என்னன்னா படிமுறையில் அறிவது, படிமுறையில் அறிவது. அதனால நம்மையும் படிமுறையில நல்வழிக்கு இட்டு செல்கிறார் இல்லையா. அதனால இங்க இந்த ஆன்மா நரகத்துக்கு போயிட்டு இருந்த ஆன்மா நரகத்துக்கு போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த சிவன் அடியார்களை பார்த்தா அவங்க மேல ஒரு பற்றை ஏற்படுத்துச்சு. அந்த பற்று ஏற்பட்டா என்ன செய்யும்? அவங்க கூட அடிக்கடி சேரணும்னு ஒரு விருப்பம் ஏற்படுத்தும். அவங்க கூட சேர்க்கணும்னு விருப்பம் ஏற்படுத்தா என்ன ஆகும்? ஏப்பா அவனுடைய தன்மை இவங்களுக்கும் வரும். இவங்க இடத்துல ஆண்டவரை கண்டு இவரை சும்மையா பார்க்கணும், இவரை வழிபடுவோமே வரும். இது வந்தாச்சுன்னா போதுமே இல்லையா. எனவே இத பார்த்தா பெருமானுக்கு இவன் மேல ரொம்ப ஏப்பா நம்ம ஆளு எப்படி ஆயிட்டான், அப்படி எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தீட்சை பண்ணுவதற்காக இந்த தபத்தை முற்று வச்சிருந்தான் இல்லையா அவரே வந்துருவாரு. அப்படி வரும் பொழுது இந்த ஆன்மாக்கள் அவரு அவர் யாருன்னு பார்த்தோம், ஆன்ம வைத்தியர். இப்ப நோயை நீக்கி உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? எனவே நோயை நீக்கி உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தீட்சைங்கிற சிகிச்சைய பண்ணணும். அப்போ அவர் வந்தவரு அந்த டூல்ஸ் கிட்டோட வருவாரு இல்லையா, வர்றாரு வந்து பாக்குறாரு. இந்த ஆன்மாக்கள் பலவிதமா இருக்கான். எப்படி இருக்கான்? பலவிதமா இருக்கான். அப்போ முக்தி தரு, முக்தி தரு நன்னறி விஞ்ஞான கலருக்கு, அங்க விஞ்ஞான கலர் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு லோகத்துல இருக்கான், அவங்கள பாக்குறாரு. அவனுக்கு காய்ச்சல் லேசா தான் இருக்கு, காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. அவனுக்கு முக்தி தரு நன்னறி விஞ்ஞான கலருக்கு நாடு மலம் ஒன்றிணையும். அவருக்கு ஆணவ மலம் மட்டும் லேசா வாசனை ரூபமா இருக்கு. அதனால அது வந்து சூக்குமமா இருக்கிறதுனால இவரும் சூக்குமமா அறிவுக்கு அறிவாயிருந்து அவர் தலைய காட்டினாலே போதும், ஓ சாமின்னு ஒரு கும்பிடு போட்டா அவன் போய் சேர்ந்துட்டான். அந்த தரிசன மாத்திரத்திலே அவனுக்கு வீடு. அவர் தலைய காட்டின உடனே வீடு, அவர் ஒண்ணு சொல்லவே இல்லை, எட்டித்தான் பார்த்தாரு, பார்த்தாச்சு பார்த்தாச்சுன்னு போயிட்டான். விளங்குதா? எனவே நாடு மல ஒன்றினையும் உள் நின்று அறுத்து அருளினார் இல்லையா. அப்புறம் அன்பு மேவா விளங்கும் அந்த பிரளயாகலருக்கு தேவாய் முன் நின்று மலகன்மம் தீர்த்து அருளி அவருக்கு அவர் முன்னால போய் நின்று காட்சி கொடுத்தாரு. அந்த மலம் நீங்குவதற்கு ஒரு உபதேசம் செஞ்சாரு. இவருக்கு என்ன செஞ்சாரு? உபதேசம். எனவே அந்த பிரளயாகலருக்கு காட்சி பிளஸ் உபதேசம். எனவே அப்படி செஞ்ச உடனே அதுல தீவிர பக்குவம் உடையவர்கள் என்ன செஞ்சாங்க? அவரமுத்தர் ஆவார்கள். தீவிர தரம் உடையவர்கள் உடனே முக்தி அடைஞ்சிருவாங்க. அப்புறம் இங்க வந்தாரு அடுத்த வார்டுக்கு. அங்க கடகம் யாரு? நம்மாடு சகலர். எனவே அங்க பூவலயந்தன் நின்று நீங்கா சகலருக்கு அவர் போல அவர் போல அவர் போல மானிட சட்டை தாங்கி இல்லையா அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவர்க்கு ஆதி குணம் ஆதலினாள் இல்லையா. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, ஆடும் திருத்தொழிலும் அவருக்கு ஆடும் ஐந்தொழில் செய்ய ஆடும் திருத்தொழிலும். அப்புறம் சோதி மணிமிடற்று சுந்தரமும், சோதி மணிமிடற்று சுந்தரமும் இல்லையா. அதோட என்ன செய்யறாரு அப்படின்னா பாதியாம் பச்சை இடமும், ஒரு பக்கம் பூரா அம்மையோடு வருகிறார் இல்லையா. பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வச்ச நதியும், அந்த மேல என்ன வச்சிருக்கிறாரு? கங்கையை வச்சிருக்காரு. மதிக்கொழுந்தும் நீடுருவ வண்ணி நெடுங்கண்ணும், அவருடைய கண் எப்படி இருக்கு? அங்க வன்னின்னு நெருப்பு, அது நெருப்பு கண்டு தானே மசி. அது எப்படி இருக்கு? மேல பாக்க விருபாட்சன். விருபாட்சன் என்ன? விருபாட்சன் வித்தியாசமான ரூபம். மத்த கண்ணெல்லாம் கிடக்க வசியத்துல இருந்தா, படுக்க வசியத்துல இருந்தா அது எப்படி இருக்கு? நடுக்கு வசமாக மேல பாக்கிறது, அது மேல் நோக்கி செலுத்துகிற கண். எனவே இது திருவதானத்தை குறிக்கிறது, அது அருளை குறிப்பது. எனவே அங்க நீடுருவ வண்ணி நெடுங்கண்ணும், நம்ம முக்திக்கு செலுத்துற கண்ணு. அப்போ மூடுருவ வண்ண நெடுங்கண்ணும் கேடில் அயங்கூட்டும் தமருகமும். கையில என்ன இருக்கு? தமருகம். அது என்ன தமருகம்? கேடில் லயம், லயம் கூட்டும் தமருகம். லயம்னா ஒடுக்க செய்வது. அப்போ அத என்ன சொல்றாரு? ஒரு அடை கொடுத்து சொல்றாரு, கேடில் லயம். அப்படின்னா என்னது? கேடில் லயம்னா குற்றமற்ற. அப்போ லயம் ஒரு அடை கொடுத்ததுனால, கேடில் லயம்னு கொடுத்ததுனால கேடுடைய லயமும் உண்டு என்பது பெறப்படும். எது கெடுகிறது? அறிவு கெடுகிறது. கெடுபது அறிவு. எனவே லயத்திலே ரெண்டு இருக்கு இல்லையா? ஒன்று என்ன கேவலம்? இருட்கேவலம். இன்னொன்று அருட்கேவலம். அருட்கேவலத்தை கேடில் லயம் என்றார். மறு அந்த இருட்கேவலத்தை கேடுடைய லயம். விளங்குதா? நாம கேவலத்துல ஒடுங்குறோம் இல்லையா? ரெண்டு விதமா இருக்கா இல்லையா? ஒன்று ஆணவத்துல ஒடுங்குறது, இன்னொன்று அருள்ல ஒடுங்குறோமா இல்லையா? எனவே இது அருளை ஒடுங்குது சொன்னாரு. கேடில் லயம் கூட்டும் தமருகம். தமருகம் என்பது அந்த அது அதுக்கு நிறைய இருக்கு. அதுல இருந்து என்ன வரும்? 14 ஓசை வரும் மந்திரம். அந்த மந்திரம் என்னெல்லாம் செய்யணும்னு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. எனவே கேடில் லயங்கூட்டும் தமருகமும். அப்போ கோல எரி அகலும். அப்போ இவனுக்கு அந்த அருட்கேவலத்துல உருடுக்க செய்யணும்னா அதுக்கு இடையூறா இருப்பது என்னது? வினைகள். அதை எரிக்கிறாரு. அத கோல எரி அகலும், அத எரி ஏந்திய கை. அப்போ அதுக்கு இடைஞ்சலா இருக்கதெல்லாம் நீக்கிறார். அப்போ இங்க இடுப்புல என்ன வச்சிருக்கிறாரு? கூட்டு அரவ கச்சும், கூட்டரவ கச்சும். அப்போ இந்த இடுப்புல அந்த பாம்ப கட்டி இருக்கிறாரு. அப்புறம் வீட்டின்ப வெள்ளத்து அழித்தையிடும் தாளினும். அவருடைய திருவடி என்ன செய்யறது? வீட்டின்ப வெள்ளத்துல வீட்டின்ப வெள்ளத்து அழித்தையிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியாத ஒன்சில் அம்பு. அவருடைய திருவடி எங்க இருக்கான்? நம்ம வீட்டில் இன்பத்தில் அழுத்துது. அடியாறு உள்ளத்தில் இருக்கக்கூடியது எது? அவனுடைய திருவடி. திருவடினானது திரு கருணை. திருவடியாவது திரு கருணை. எனவே அந்த தாளினும் கள்ள வினைவென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். ஒரு திருவடி என்ன செய்து? நம்ம வீட்டின்ப வெள்ளத்துக்குள்ள அழுத்துது இல்லையா? அப்போ அதுக்கு இடைஞ்சலா இருக்கவன இன்னொன்னு நீக்குது. கள்ள வினை வென்று. கள்ள வினைனானது நான் என்ற முனைப்போடு செய்கிற வினை, அதைத்தான் கள்ளத்தலைவர். 100வது பாட்டு என்னது திருவருள் பயன்ல? துயர் கருதி வெள்ளத்து அலைவர் மிக. சொன்னாரா இல்லையா? கள்ளத்தலைமைன்னு என்ன? நல்ல தலைமை இருக்கு அதை மறந்து. நல்ல தலைமை எது? சிவம். அதை இருக்க மறந்து நானே தலைமை என்று எண்ணுவது, நான் செய்தேன்னு சொல்றது, அதான் கள்ளத்தலைமை. எனவே அது எதனால் வருவது? ஆணவத்தால் வருவது. அதனால கள்ள வினைவென்று பிறக்கறுக்க சாத்திய வீரக்கடல். அவர் பெருமான் கடல் எதுக்கு புரிஞ்சிருக்காரு? கடல் என்பது என்னது? சூடுரைத்து சூடுவது. சூடுரைத்து சூடுவது வீரக்கடல். எந்த பெருமான் கடல் அணிந்திருக்கிறார்? எல்லா ஆன்மாக்களுக்கும் முக்தி கொடுப்பேன் என்று. அதனால அந்த கடல் பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். இது எல்லாமே தோன்றாமல், ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி, இவ்வளவு எல்லாத்தையும் வெளியில காட்டாம அடக்கி வைத்துக் கொண்டு என்றும் இரவாத இன்பத்து என இருத்த வேண்டி. யார? ஆன்மாவையா? உமாபதி சிவத்தை இந்த நூலாசிரியர் சொல்றாரு என்னைன்னு, அவரை இரவாத இன்பத்து என இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து, பிறப்பே இல்லாத பெருமான் பிறந்து. பிறந்துன்னா அர்த்தம் பிறந்துட்டாருன்னு சொல்லப்படாது, இங்க பிறத்து நான் பிறந்துன்னா என்ன அர்த்தம், இந்த அவருடைய குருவாகிய மறைஞான சம்பந்தர் என்ற உருவாக வந்து, அவருடைய உருவில வந்து. எனவே நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து, அவருக்கு ஏது பேது, இங்க உருவம் ஏது, அவருக்கு பேர் ஏது, இங்க இவருக்கு வந்து முக்தி கொடுப்பதற்காக என்ன செஞ்சிட்டாரு, ஊரும் பேரும் உருவம் இல்லாத நாதன் ஊரும் பேரும் உருவம் கொண்டு என்னுடைய ஊரும் பேரும் உருவம் கெடுத்தான் சொல்றாரா இல்லையா. எனவே அந்த பெருமான் இப்படி ஒரு பேர், அந்த மறைஞான சம்பந்தர் இவர் குரு, அந்த பேர்ல வந்து என்ன செய்யறாரா, இவனை இரவாத இன்பத்தை இருத்த வேண்டி அப்படி வருகிறார். வந்து பிறந்து நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் பிறந்து, அது மட்டுமல்ல பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு உலகத்தவர் போலே வருகிறார். அவனுக்கு இதெல்லாம் கிடையாது, ஆனா நான் வந்து அவனை எளிதாக அணுகும் பொருட்டு, நம்ம வித்தியாசமா இருந்தா என்ன செய்வோம், நாம விலகி பெறுவோமா இல்லையா, அதனால நம்மை போலவே அவன் வருகிறான் என்று சொல்கிறார். வந்து என்ன செய்கிறார்னா உபதேசம் என்னன்னா, மிண்டாய பல சமய பொருளும் அறிவித்து, ஆறு சமயங்கள் இருக்கா இல்லையா, அந்த சமயங்கள் புறப்புற சமயம் புறச்சமயம் அகப்புற சமயம் அகச்சமயம் இருக்கு, இதனுடைய முக்கிய எல்லாம் நமக்கு சொல்லி மிண்டாய ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் வேறு இன்மை எங்களுக்கே வேறு ஆக்கி, அதுலாம் பிறந்து அந்த கடைப்பிடிச்சு வந்தா முக்தி கிடைக்காது இல்லையா, அதுல இருந்து மேல உள்ள போகலாம், ஆனா முக்தி சைவ சித்தாந்தத்துல வந்து பிறந்தாதான் கிடைக்கும். அதனால இங்க அந்த பொருளை எல்லாம் அறிவித்து அவற்றில் பேர் இன்மை எங்களுக்கே பேராக்கி தேராத சித்தம் தெளிய, இது வரைக்கு தெளிந்த அறிவு பிறக்காத நமக்கு அதை தெளிவதற்காக திருமேனி கொண்டு வரும், அவன் திருமேனி கொண்டு வருகிறான். அத்தகைமைதானே அமையாமல் அது மட்டும் செய்யாம வித்தகமாம் சைவ நெறியில் சமய முதலாய் எய்தும் அபிஷேகம், அதுக்கு தீர்க்கையும் செய்யறாரு, சமய முதல் அபிஷேகம் வரைக்கும் உள்ள தீர்க்கைகள் எல்லாம் நமக்கு செய்து, செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கடிய நமக்கு இந்த மும்மலத்துல ஆணவ மலத்தை அவனுடைய திருநோக்கால் நீக்குகிறார். அவன் ஒரு பார்வை பார்த்தா போதும் ஆணவ மலம் எல்லாம் என்ன ஆயிட்டான் நீங்கிட்டான். அப்புறம் அவனுடைய திருவடியை கொண்டு நம்மளுடைய தலையில வச்சா என்ன ஆயிடுச்சு, நம்முடைய மாய கர்மங்கள்லாம் குளோஸ் விளங்குதா. எனவே இங்க செய்ய திருக்கன் அருளா நோக்கி கடிய பிறப்பால் பட்ட புண்ணும், பிறப்பால் பட்ட புண்ணும் இருவினையும் போயகல, பிறப்பால் பட்ட புண்ணு தான் அந்த உடம்புகள், அதுவும் அதனால் அந்த உடம்பு கொண்டு செய்த வினைகளும் போயகல, வண்ணமலர் கைப்பதத்தை வைத்தருளி, அவனுடைய கையத்தை வச்சுட்டாம்னா இதெல்லாம் போச்சு, பார்வை பார்த்ததுல ஆணவ மலம் போச்சு. ஆக இந்த மும்மலமும் நீத்து அகல வண்ணமலர் கைத்தலத்தை வைத்தரளி கல்லாய நெஞ்சு உருக்கி, இதுவரைக்கும் கல்லாத இருந்தது கல் போல இருந்தது, பெருமானுடைய நாமத்தை கேட்டா அது ஒண்ணுமே செய்யாது, எப்படி இருக்கும் கல்லு போல எந்த ரியாக்ஷன் இருக்காது. இப்ப அவரை பேரை சொன்னாலே என்னது கிருகிருன்னு வருது உருகுது விளங்குதா, வீதி வாய் கேட்டலுமே சொல்றாரு விம்மி விம்மி வெய் மறந்துன்னு, அப்படி கல்லாய நெஞ்சுருக்கி மெய் தகைமையெல்லாம் விரித்து ஓதி அந்த பெருமானுடைய கருணையை எல்லாம் அவனுடைய செயல்களை எல்லாம் நமக்கு விரித்து சொல்லி, ஒத்து ஒழுகும் சேனார் இருள்வடிவம் செங்கோதின் போல் நிக்க காணாது ஒளியும் கணக்கே போல, இருளானது இவ்வளவு நாள் நம்மகிட்ட இருந்து நீங்காம இருந்து இருளு சூரியன் வந்துட்டா இருக்கடம் தெரியாம போறது மாதிரி, இப்ப நம்மகிட்ட இருந்து ஆணவ மலம் ஒழியுமாறு செய்தான். ஆணவத்தின் ஆதி குறையாமல், ஆனா ஆணவ மலம் நம்மகிட்ட தான் இல்லையே தவிர மத்தவங்க கிட்ட இருக்கு, யார்கிட்ட, இந்த ஞானிகள் பாட்ட அது வேலை செய்யல. எனவே ஆணவத்தின் ஆதி குறையாமல், இருப்பு குறையாமல், என்பால் அணுகாமல், இந்த முத்தரிடத்து அது வேலை செய்யாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி என்று சொல்கிறார். எனவே அந்த ஆணவமலத்தினுடைய வலிமையை கெடுத்து இந்த முத்தரிடத்து அது வேலை செய்யாம நீக்குகிறார். அப்படி செய்தவன் மேய்தொக்கோ செய்யும் சரியை திகழ் கிரியா யோகத்தால் எய்தும் சீர் முத்திப்பதம் எய்துவித்து, இப்ப இவங்க தீட்சை பெற்றா என்ன செய்வாங்க, சரிய கிரிய யோகத்தை செய்வாங்க. அப்படி செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், உண்மை சரி மேதக்கோ செய்யும்னு மேற்செரியா கிரியைகளை இதெல்லாம் செஞ்சா, உண்மை சரியை உண்மை கிரியை செஞ்சா அவங்களுக்கு பதமுக்தி கிடைக்கும். எல்லாத்தையும் பதமுக்தி, அதான் முக்தி பதம் எய்தி வித்து மெய்யன்பார் காணத்தகுவார்கள் கண்டால் பின்ன நாமத்தகும் ஞான நெறியை ஞான நன்னறியை வீணே எனக்கு தர வேண்டி. எனவே இந்த இப்படி செய்தவனுக்கு அந்த உண்மையானத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாட்டாலும் பெருமான் இவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதனால வீணை எனக்கு தர வேண்டி என்ன செய்யறாராம், எல்லா பொருட்கும் அணக்கும் மலரையன் வானோர் நினைப்புக்கும் தூரம் போலே அணிய சுந்தரத்தாள் இவர்களுக்கெல்லாம் எட்டாத திருவடி, மாலையனுக்கெல்லாம் எட்டாத திருவடி என் தலைமையில் வைத்தார். அந்த தலை அந்த திருவடி என்ன செஞ்சாரு, என்னுடைய தலைமையில் வைத்தார், என் தலைமையில் ஆறும்படி தந்து என்பேல் அந்த குஞ்சி பூவாய் நின்ற சேவடியா என்பாரே, அப்படி இந்த இதை வச்சு ஆறும்படி தந்து அருள் செய்த பேராளர் அந்த குரு என்ன செய்ய பேராளன் தந்த பொருள் ஏது எண்ணில் தான் வேறு நான் வேறு தான் வேறாய் வந்து புனரா வழக்காய்ச்சி. இதுக்கு இதுவரைக்கும் எப்படி இருந்தான், குரு வேற நாம் வேற அப்படி இருந்தவன், அப்படி வேற இல்லாம முந்தி எந்தன் உள்ளம் என்றும் நீங்காது ஒழித்து நின்று தோன்றி நிற்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி. இது வரைக்கும் நம்ம உள்ளத்துல வெளி தோன்றாது ஒழித்திருந்தான் எந்த சிவம் நம்ம கூட இருந்தான், அவனை தோன்றும்படி செய்துட்டார். அவனை நமக்கு முன்னால தோன்றும்படி செய்த அந்த கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி என்று அந்த கடல் அணிந்த பெருமான் செய்த அந்த கருணையை போற்றுகின்றார். வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து தான் யார் என்பதை அவனுக்கு சிவ தரிசனம் செய்வித்து தன் வாழ் குட்கடந்த எண்ணெய் தெரிவித்த எல்லையின் கண், அப்போ சிவரூபத்தால் ஆன்ம தரிசனத்தை நமக்கு உணர்த்தி எல்லையின் கண் மின்னாறும் வண்ணம் உருவம் அறும் குடமயக்கம் என்னும் கலைகாலம் எப்பொருளும் முன்பு எனக்கு இல்லாமை காட்டி பின் எய்தியாமை காட்டி பின் செல்லாமை காட்டும் செயல் போட்டி என்பார். இதுக்கு முன்னால உனக்கு இந்த கருவிகள் எல்லாம் கிடையாது, உனக்கு இந்த குற்றம் இருந்ததுனால கொடுத்தேன், இப்ப உனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் நீக்கி அந்த கருவியின் பால்னா செல்லாமை காட்டி. எனவே அந்த கருவிகள் அதுக்கு அதுக்கப்புறம் இருட்டில்தான் கருவி வேணும், அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்தா தேவையில்லை, விடிவாம் அளவு வினைக்கடைய மாயினர்லயா மாயதனை உதறி என்று அதெல்லாம் நீக்கி அந்த பழையபடியும் அதுல பற்று செல்லாம அந்த பற்றையும் நீக்கினார். பொருள் நீங்கனாலும் பற்று போகணுமா இல்லையா, அதனால அதையும் நீக்கி செல்லாமை காட்டும் செயல் போற்றி என்று அந்த செயலை போற்றி எல்லாம் போய் எல்லாம் போன உடனே இப்ப தம்மை தடிந்தாரா, இப்போ அந்த அழுக்கு பூரா போயிடுது, இப்ப நாம நாம எவ்வளவு அறிவு வியாபகம் இருக்கு அப்படின்னு நினைச்சு தன்னையே மெச்சுக்கிட்டான். எப்படி தன்னை மெத்து கொண்ட அந்த பிரம்மன் போல, இவன் ஏ அப்பா நாம எப்பேற்பட்ட ஆளா இருக்கோம் இப்படி கிடந்துட்டமே என்று நானே கடவுள் என்று அகம்பிரமம் அந்த அகம்பிரமக்காரன் எரியாம் அந்த இதுல விழாம அந்த மாயாவாதி இருக்கான் இல்லையா அந்த இதுல விழாம ஒளியாயினி நின்றலினியே நிகழ்த்தி எனக்கு கூடவே இருந்து இந்த அறிவு உன்னுடையதல்ல என்றதை உணர்த்தி ஒரு பொருள் வேறு இன்றியமையாம எடுத்து ஓதி, அப்போ உன்னை இந்த நெறிக்கு கொண்ட பொருள் உன்னையிலிருந்து வேறாக இருக்கிறது அதான் உனக்கு உணர்த்தி இந்த நெறிக்கு கொண்டு வந்தது என்று அதை எனக்கு உணர்த்தி, அப்புறம் இப்பிறவி பேதந்தனில் இன்ப பேரமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல். அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய மதங்கள் இருக்கு, அவங்க வந்து இந்த துன்பம் நீங்கினாலே போதும் அதுக்கப்புறம் இன்பம் ஒன்று இல்லை என்று சொல்கிறார்கள். அவங்க எல்லாம் பாவிகள்ங்கிறாரு, அந்த பாவி கூட்டத்துல போய் சேர்த்துறாம நீ எவ்விடத்தும் காட்சி தந்து அந்த பெருமானுடைய திருக்காட்சியை எனக்கு நல்கி எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் அந்த பொற்றாடினுள் புணர்த்தி அந்த திருவடிக்குள்ள அவனை அப்போ ஆமா அந்த திருவடிக்கிளையே அருள்கிளையே அவனை பாதுகாப்பா வைத்துக் கொண்டே புணர்த்தி ஆதியுடன் இருக்க அழியா நிலதே அழை, இந்த நிலைதான் உனக்கு இயல்பான நிலை, மத்த இது உன்னுடைய மத்த நிலையெல்லாம் உனக்கு செயற்கை என்பதை உணர்த்தி ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி அவனுடைய வியாபக தன்மையை உணர்த்தி மிக்கு ஓங்கும் ஆனந்தமாக்கடலில் ஆறா அமுத அழித்து அவருடைய பேரின்பத்தை இவனுக்கு கொடுத்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர் தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை எண்கொண்டு போற்றிசிப்பேன் யான். இப்படி இதுக்கு முன்னால நான் உடம்போடு இருந்து பார்த்த இந்த ஆடு இப்ப வந்து இவ்வளவும் இந்த குரு இவரா செய்தாரு என்று அவர் மேல அன்பை பொழிகிறான். அந்த அவனை என்னன்னு சொல்றது, இந்த பெருமான் இவர் இந்த மறைஞான சம்பந்தருங்க உருவில வந்து எனக்கு இவ்வளவு கருணையை செய்தாரே, இவரை என்ன சொல்லி நான் போற்றுவேன், அதெல்லாம் வாக்குனால சொல்லக்கூடியது அல்லவே என்று எண்ணி அத கடைசியில என்ன செய்கிறாரு, போற்றி திருத்தில்லை, போற்றி திருத்தில்லை, அவனுடைய நடனத்தை சொல்கிறார் இல்லையா, போற்றி சிவபோகம் இல்லையா, அப்புறம் போற்றி என் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனிவன் பொற்றாள் என்று சொல்லி ஒரு வகையாக அந்த பெருமான் எவ்வாறு இந்த சிவபெருமான் இந்த குருவாக வந்து எவ்வாறு இந்த உமாபதிக்கு அந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்தார் என்பதை இந்த இதில் சொல்லி இருக்கிறார்.